ஐந்து தத்துவங்களோடும் கூடிய நிலையிலே, எந்த ஐந்து? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து கருவிகளோடு கூடிய நிலையிலே ஆன்மா புருடன் என்ற பெயரை பெறுகிறது. புருடன் ஏன் அந்த பெயர் புருடன் என்ற பெயர் என்றால், ஆக உலக போகத்தை நுகர்வதற்கு உரிய தகுதியை இப்பொழுது ஆன்மா பெற்றிருக்கிறது, அதனாலே புருஷன். உலக போகத்தை அனுபவிப்பதற்கு உரிய தகுதியை ஆன்மா இப்பொழுது பெறுகிறது, அதனாலே புருடன் என்ற பெயர் புருஷன். எனவே இந்த ஐந்தும் கூடியிருக்கிற நிலைக்கு புருட தத்துவம் என்ற ஒரு பெயர். இந்த ஐந்து கருவிகளும் கூடிய நிலையில் புருட தத்துவம் என்ற பெயர் அமைகிறது. மற்ற தத்துவங்கள் எல்லாம் இன்னொரு தத்துவத்திலிருந்து தோன்றுகின்றன, அதுபோல புருட தத்துவம் என்பது எதிலிருந்தும் தோன்றவில்லை. மற்ற தத்துவங்களைப் போல இந்த புருட தத்துவம் என்பது ஒரு காரியமாக தோன்றவில்லை. இந்த ஐந்து கருவிகளும் ஆன்மாவோடு கூடியிருக்கிற நிலைக்கு பெயர்தான் புருட தத்துவம். ஆன்மாவினுடைய நிலைக்கு இந்த பெயர். எனவே புருடன் என்றாலே இந்த ஐந்து கருவிகளும் இருக்கின்றன என்று பொருள், சொல்லாமலே அது விளங்கும் புருடன். ஆக இப்பொழுது இந்த ஐந்தோடு முதலாவது தத்துவம் ஏது? மாயா தத்துவம். ஐந்தோடு ஆறு, இந்த புருட தத்துவம் ஏழாவது. ஆக இந்த ஏழு தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் என்ற பெயரை பெறுகின்றன. மாயா மாயை அல்லது மாயா தத்துவம், அதிலிருந்து வருகிற காலம், நியதி, கலை, பிறகு கலையிலிருந்து வருகிற வித்தை, அராகம், இவற்றோடு கூடிய புருடன் என்ற நிலை, இந்த ஏழு கருவிகளும் சேர்ந்து வித்யா தத்துவங்கள் எனப்படுகின்றன. ஏன் அந்த பெயர்? ஆன்மாவினுடைய அறிவை விளக்குகின்றவையாதலால் இந்த தத்துவங்களுக்கு வித்யா தத்துவங்கள் என்ற பெயர். எனவே இந்த ஏழு தத்துவங்கள் தான் அசுத்த மாயையிலே தோன்றுகின்றவை. ஏழு கருவிகள் கலையிலிருந்து என்ன தோன்றும் என்று பார்த்தோம்? வித்தை. ஆமா, அது ஒரு பக்கம். கலையிலிருந்து இன்னொரு பக்கத்திலே இன்னொரு முக்கியமான தத்துவம் தோன்றுகிறது, அதுதான் பிரகிருதி. பிரகிருதி, இதை பிரகிருதி மாயை என்றும் கூறுவார்கள். பிரகிருதி மாயை, இதுதான் இந்த பிரகிருதி மாயை தான் நம்மோடு நேராக தொடர்பு கொள்ளுகிறது. இந்த பிரகிருதி மாயை தான் சகலராகிய நமக்கு நேராக உடம்பாகவும் கருவிகளாகவும் வந்து உதவுகின்றன. ஆக நமக்கு பிரகிருதியோடு தான் நெருங்கிய தொடர்பு. எனவே நம்முடைய உடம்புக்கு என்ன பெயர் தெரியுமா? நம்முடைய உடம்புக்கே பிராகிருதம், பிராகிருதம் என்ற ஒரு பெயர். இந்த பிரகிருதியில எத்தனை தத்துவங்கள் தோன்றுகின்றன? அந்த ஏழு போக 24 கருவிகள் இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றுகின்றன. இந்த பிரகிருதி என்பது, அந்த பிரகிருதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? த ரூட், மூலம் என்ற பெயர். பிரகிருதினா மூலம், மூலப்பகுதி என்று தமிழிலே சொல்லுவார். பிரகிருதினா மூலப்பகுதி. எனவே நாம் வாழுகிற உலகத்திற்கு மூலமாக இருப்பது பிரகிருதி தான், எனவே மூலப்பகுதின்னு பெயர். நம்முடைய உலகத்திற்கு மூலமாக இருப்பது இந்த பிரகிருதி. மிகுதியான ஆணவமல கலப்பு உடையது. ஆணவமலம் மிகுதியாக கலந்தது. அசுத்த மாயையிலே ஓரளவு ஆணவமலம் கலந்திருக்கிறது, பிரகிருதி மாயையிலே மிகுதியாக எனவே பிரகிருதி மாயை நமக்கு பெருமயக்கத்தை தரும். மிகுதியான மயக்கத்தை உண்டாக்குவது பிரகிருதி மாயை. அசுத்த மாயையிலே உலகங்கள் இருக்கின்றன. அதாவது பிரகிருதிக்கு மேல அசுத்த மாயையிலேயும் உலகங்கள் உண்டு. அங்கே வாழ்பவர்கள் யாரென்றால் பிரளயாகலர். பிரளயாகலர் அங்கே வாழ்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஓரளவு மயக்கம் உண்டு பிரளயாகலருக்கு. அவர்களுக்கு பிரளயாகலருக்கும் மேற்பட்டவர்கள் யாரு? விஞ்ஞானகலர். அவர்கள் வாழ்கிற உலகங்கள் சுத்த மாயையிலே உள்ளவை. சுத்த மாயையிலே அவர்களுக்கு மயக்கம் உண்டா இல்லையா? விஞ்ஞானகலருக்கு அவர்களுக்கும் சிறிதளவு மயக்கம் உண்டு. மயக்கம் இல்லாவிட்டால் ஏன் வாழுகிறார்கள்? அவர் முத்தி அடைந்தவர்களே. மயக்கம் இல்லை என்றால் முத்தி தான். உலகத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது. எனவே விஞ்ஞானகலருக்கும் மயக்கம் உண்டு. அவர்களை காட்டிலும் ஓரளவு கூடுதலாக உண்டு பிரளயாகலருக்கு மயக்கம். ஆனால் சகலராகிய நமக்குத்தான் முழு மயக்கம், பெருமயக்கம் நமக்குத்தான். அப்படியே மூன்று கிரேடு, மூன்று அளவு, மூன்று மயக்கத்துல. எனவே மயக்கம் சிறிது சிறிதாகத்தான் நீங்க வேண்டும். எனவே சகலரிலிருந்து பிரளயாகலர் நிலைக்கு நாம் உயரலாம். பிறகு அங்கிருந்து விஞ்ஞானகலர், அல்லது நேரடியாகவே எல்லா மயக்கமும் இங்கேயே மயக்கம் தீர்ந்தால் முத்தி அடையலாம். படிப்படியாகத்தான் போக வேண்டும் என்பது இல்லை. சகலரில் இருந்தே முத்தி அடைகின்றவர்கள் உண்டு. இப்போது அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனவே பிரகிருதி மிகுந்த மயக்கத்தை தருவது. ஏனென்றால் பிரகிருதி தான் முக்குணங்களை உடையது. பிரகிருதி என்பது முக்குணங்களை உடையது. முக்குணங்களை பற்றி நேற்று நாம் விளக்கினோம். முக்குணங்கள் பிரகிருதிக்கு மேல இந்த முக்குணங்கள் கிடையாது. அசுத்த மாயையில பிரளயாகலருக்கு முக்குணங்கள் கிடையாது, சகலருக்குத்தான் முக்குணங்கள். எனவே பிரகிருதி முக்குணமயமாக இருக்கிறது. இந்த பிரகிருதியிலே முக்குணங்களும் எப்படி கலந்திருக்கின்றன என்றால் சிறிதும் விளங்காமல் மூன்றும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கின்றன. சிறிதும் விளங்காத நிலை. முக்குணங்களும் கலந்து சிறிதும் புலப்படாமல் இருக்கிற நிலைதான் பிரகிருதி. எனவே பிரகிருதிக்கு ஒரு பெயர், இன்னொரு பெயர் என்ன என்றால் அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்ற பெயர். வியத்தம் என்றால், வியத்தம் என்றால் வெளிப்படுதல். அவ்வியத்தம் என்றால் வெளிப்படாத நிலை, வெளிப்படாது இருத்தல். எனவே முக்குணங்களும் வெளிப்படாமல் இருக்கிற நிலைதான் பிரகிருதி. இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றுகிற தத்துவம், இப்ப முக்குணங்களும் வெளிப்படாமல் இருக்கின்றன அல்லவா, அடுத்த நிலையில அந்த முக்குணங்களும் வெளிப்பட்ட நிலை. அடுத்து முக்குணங்களும் வெளிப்பட்ட நிலை. அப்படி வெளிப்படுகிற போது சமமாக வெளிப்படும். சத்துவம், ராசதம், தாமசம் என்ற மூன்று குணங்களும் சம அளவிலே வெளிப்படுகிற நிலை, அதுதான் குணதத்துவம் என்ற பெயர். குணதத்துவம் என்று சொல்லுகிற போது குண சேரன் வந்து தருவான். உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். குணதத்துவம். எனவே மூன்று குணங்களும் இதிலே சமமாக சமமாக வெளிப்பட்டு நிற்கின்றன. இதற்கு இன்னொரு பெயர் தான், குணசத்துவத்துக்கு இன்னொரு பெயர் தான் சித்தம் என்பது. சித்தம், சித்தம் என்ற கருவி. இது ஆன்மாவுக்கு என்ன உதவி செய்கிறது? சித்தத்தினுடைய வேலை என்ன? சிந்தித்தல், சிந்தனை செய்வது சித்தம். எதை சிந்தி எந்த எதை சிந்தனை செய்கிறது? நடந்து போனவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து கவலைப்படுகிறோம் அல்லது மகிழ்ச்சி அடைகிறோம், கற்பனை செய்து பார்க்கிறோம் இல்லையா? கடந்த கால வாழ்க்கை நடந்ததையே சிந்திக்கிறோம், இனிமேல் என்னென்ன நடக்கும் என்று எதிர்பார்த்தும் கற்பனை செய்து சிந்திக்கிறோம். இப்படி எல்லா வகையான சிந்தனைகளுக்கும் கருவி இந்த சித்தம். எனவே சிந்தனை செய்வது சித்தம், இது ஒரு முக்கியமான கருவி. நமக்கு இன்ப துன்பம் வருவதற்கு இந்த சித்தம்தான் காரணம். சிலவற்றை சிந்திக்க சிந்திக்கத்தான் நமக்கு என்ன உண்டாகுது, வேதனை உண்டாகுது. சிந்திக்காவிட்டால் தொல்லையே இல்லை. சிந்திக்கும் போதுதான் கவலை உண்டாகுது, சிந்திக்கிற போதுதான் மகிழ்ச்சி உண்டாகுது. எனவே அந்த இன்ப துன்பத்திலே அழுந்துவதற்கு இந்த சிந்தனை தான் கருவியாக இருக்கிறது. இன்ப துன்பத்திலே அனுபவத்திலே ஆன்மா அழுந்துவதற்கு இந்த சித்தம் காரணமாக இருக்கிறது. நம்முடைய சித்தம் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறது? ஆமா, சித்தத்தை சிவன்பால் வைத்தார் என்று அவர்களுக்கு கவலை இல்லை. சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் என்னாலும் இன்பமே துன்பமில்லை அவர்களுக்கு. சித்தத்தை உலகத்தின் மேல வைத்தவர்களுக்கு என்னாலும் துன்பமே. எனவே சித்தம், எனவே இதுதான் குணதத்துவம் அல்லது சித்தம். சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி என்று இப்படி எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி செலுத்துகிற போது அது பேரின்பத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே நம் இந்த கருவிகள் எல்லாம், இந்த மாயா கருவிகள் நாம் கடைத்தேரவும் வழி செய்கின்றன, உலக வாழ்க்கையிலே அழுந்துவதற்கும் கருவியாக இருக்கின்றன. இவற்றை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் நாம் மேன்நிலை அடையலாம். அதனால் தானே அப்பர் சுவாமி சொல்லுகிறார், கண்கள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை எண்டோல் வீசி நின்று ஆடும் பிராந்தன்னை கண்கள் காண்மின்களோ என்று இந்த கருவிகளையெல்லாம் நாம் இறைவன்பால் செலுத்த வேண்டும். அது தெரியாமல் நாம் வேற வழியில செலுத்தி கொண்டு இருக்கிறோம், வேற திசையில திருப்பி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கருவிகள், இந்த கருவிகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அத்துவா என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அத்துவா, அத்துவா என்றால் படிவழி, வழி என்ற பொருள், அத்துவான வழி. இந்த கருவிகள் நமக்கு வழியாக இருக்கின்றன. எதற்கு வழி என்றால் வினையை பெருக்கிக் கொள்வதற்கும் வழியாக இருக்கின்றன, அதே நேரத்தில் முத்தி அடைவதற்கும் வழியாக இருக்கின்றன. முத்தி அடைவதற்கும் இவைதான் நமக்கு வழிகளாக இருக்கின்றன. அதான் அத்துவா, அத்துவாக்கள் ஆறு என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் பின்னாலே பார்க்கலாம். குணதத்துவம், பிறகு அதிலிருந்து இப்போ முக்குணங்களும் விளங்காத நிலை, அடுத்த நிலை முக்குணங்களும் சமமாக விளங்குகிற நிலை. இனி அதற்கு அடுத்து எப்படி ஆகும், அடுத்த நிலை எப்படி அமையும் என்றால் இந்த முக்குணங்களும் ஏற்றத்தாழ்வோடு அமைகிற நிலை இனிமேல் வருவது. எப்படி படிமுறையில எப்படி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள், படிப்படியாக முக்குணங்களும் அறவே விளங்காத நிலை, பிறகு சமமாக விளங்குகிற நிலை, பிறகு அடுத்தபடியாக அந்த குணதத்துவத்திலிருந்து புத்தி. இந்த குணதத்துவம் என்பது அது ஒரு தனி சரீரமாக கூறப்படுகிறது. நாம் இது என்னென்ன சரீரம் பார்த்தோம், காரண சரீரம், அடுத்து கஞ்சுக சரீரம். இந்த குணதத்துவத்தோடு சேர்கிற போது ஆன்மா, அது குணசரீரம், குணசரீரம் என்ற பெயரை பெறுகிறது. குணசரீரம் ஏனென்றால் இந்த முக்குணங்கள் இப்போது ஆன்மாவோடு வந்து பொருந்துகின்றன. எனவே குணசரீரம். இன்னொரு பெயர் மனோமய கோஷம், மனோமய கோஷம், மனோமய கோஷம், அதாவது சிந்தனை, சிந்தனை செய்வதனாலே அதற்கு அந்த பெயர். பிறகு குணதத்துவத்திலிருந்து புத்தி என்ற தத்துவம், புத்தி என்ற கருவி உண்டாகிறது. இதிலே சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். புத்தி தத்துவத்தில் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும். அறிவு, ஒளி, ஒளி அறிவு என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். எனவே புத்தி என்பது இன்டலெக்ட், ஆங்கிலத்தில் இன்டலெக்ட், இதுதான் ஆன்மாவுக்கு நிச்சயித்தல் என்ற தொழிலை செய்கிறது. ஒரு பொருளை பார்த்து இது இன்ன பொருள்தான் என்று நிச்சயிப்பது புத்தி. இன்னொன்று, இந்த நாம் செய்கிற அந்த வினைகள் இருக்கின்றனவே, பல பிறவிகளிலே ஈட்டிய பல வினைகள், அந்த வினைகள் எல்லாவற்றுக்கும் இருப்பிடம் இந்த புத்தி தான். நம்முடைய பல வினைகளை எங்கே இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். நம்முடைய பழைய வினைகள் எல்லாம் இருக்கிற இடம் நம் உடம்பில் இருக்கிற புத்தி தத்துவம் தான். எல்லா வினைகளுக்கும் இருப்பிடம் புத்தி தத்துவம். எனவே இந்த புத்தியானது நிச்சயிக்கிற போது அந்த வினைக்கு ஏற்றபடிதான் நிச்சயிக்கும், வினைக்கு ஏற்றபடிதான் நிச்சயம் செய்யும். இப்ப துன்பம் வரும் என்ற வினை இருந்தால், துன்பத்தை தருகிற வினை இருந்தால் பாம்பை கயிறு என்று நிச்சயிக்கும் இந்த புத்தி. நாம் மிதிப்போம், கயிறுதானே என்று பாம்பை தவறாக நிச்சயித்து துன்பத்தை வருவித்துக் கொள்வோம். எனவே வினைக்கு ஏற்றபடிதான் இந்த புத்தியானது நல்ல முறையிலோ அல்லது தீய முறையிலோ நிச்சயம் செய்யும். எனவே வினைக்கு ஏற்றபடி, எனவே இந்த பழமொழி சொல்லுவார்களா, விதி வழியேதான் மதி செல்லும் என்பார்கள், விதி வழிதான் மதி செல்லும். எனவே இதையெல்லாம் பார்க்கிற போது என்ன தெரிகிறது, நம்முடைய கையில ஒன்றும் இல்லையே, நமக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது. எனவே இந்த நம்முடைய தத்துவங்கள் நம்மை பற்றிய ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் தானே, தன்னை நம்மை பற்றிய ஆராய்ச்சி, நம்மை பற்றிய உண்மையை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். சித்தம் மெமரி அதான் பழையவற்றையெல்லாம் நினைக்கிறது அல்லவா புத்தி. பிறகு அடுத்து புத்தி தத்துவத்திலிருந்து அடுத்த தத்துவம், அடுத்த கருவி அகங்காரம். அகங்காரம் என்றால் அந்த தன்முனைப்பு என்றெல்லாம் நினைக்க கூடாது. அகங்காரம் என்றால் இது ஒரு கருவி, இது கருவி, பண்பு இல்ல, பண்பு குணம் அல்ல, இது ஒரு கருவி. இது எந்த வகையில உதவுகிறது என்றால், ஒரு பொருளை அறிவதற்கு ஊக்கத்தை கொடுப்பது, ஊக்கத்தை கொடுப்பது இந்த அகங்காரம். அது சைவ சித்தாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன வந்து விட்டா போதுமா, அதுல என்ன வேண்டும், ஊக்கம் இருந்தா தான் தொடர்ந்து வருவார்கள், இல்லாவிட்டால் இரண்டு நாள் வந்துவிட்டு. ஆமா, எனவே இதுவும் ஊக்கம், எந்த செயலிலும் ஈடுபடுவதற்கு ஊக்கம் வேண்டுமே, அது அகங்காரம் தான் தருகிறது. எழுச்சி, எழுச்சி, மன எழுச்சி, ஈகோ, ஆங்கிலத்தில் ஈகோ, இஜிஓ, அகங்காரம். எனவே இதுல என்ன குணம் மேலோங்கி இருக்கிறது, இனிமேல் நான் பார்க்கிற கருவிகள் எல்லாம் ஒவ்வொரு குணம் தான் மேலோங்கி இருக்கும். புத்தியில சத்துவ குணம் மேலோங்கி இருந்தது, இந்த அகங்காரத்துல ராஜச குணம் மேலோங்கி இருக்கிறது, ராஜச குணம் மேலோங்கி இருக்கிறது. பிறகு அடுத்த நிலையில இந்த அகங்காரத்திலிருந்து அந்த முக்குணங்களும் மூன்று கூறுகளாக பிரிந்து, சாத்விக அகங்காரம், அதற்கு இன்னொரு பேரு உண்டு தைசத அகங்காரம். தைசத அகங்காரம் என்ன பொருள், தைசதம் என்றால் தேஜஸ்ங்கிறாங்களே, தேஜஸ் என்ன பொருள், ஒளி, ஒளி என்ற, எனவே அது சத்துவ குணத்துல சாத்விக குணம், அது ஒளி உடையது. எனவே சாத்விக அகங்காரத்துக்கு தைசத அகங்காரம் என்ற இன்னொரு பேரு. இரண்டாவது கூறு சாத்விகம். அடுத்து இதற்கு இன்னொரு பெயர் வைகாரிக அகங்காரம். அடுத்து மூன்றாவது குணம் தாமச அகங்காரம். தாமச அகங்காரம், இந்த முதலாவது சாத்விக அகங்காரத்திலிருந்து தோன்றுகிற முதலாவது கருவி மனம். மனம் உண்டாகிறது. மனம் இதற்கு என்ன இங்கிலீஷ் கேட்டுக்கிட்டே இருப்பார? மனம் அதுக்கு என்ன ஆங்கிலம்? மைண்ட். எனவே இப்போ மனம், அதற்கு மேலே இருப்பது எது? அகங்காரம். பிறகு புத்தி, அதற்கு மேல சித்தம். இந்த நாளுக்கும் அந்த கரணம் என்ற பெயர். மனம் புத்தி, மனம் அகங்காரம் புத்தி சித்தம், நாளுக்கும் அந்த கரணம் என்ற பெயர். அந்த கரணம்னா என்ன பொருள்? கரணம்னா கருவி, உள்கருவிகள், அகக்கருவிகள் என்ற பொருள். அந்த கரணம் என்றால் அகக்கருவிகள். அகக்கருவிகள் எவை? மனம் அகங்காரம் புத்தி சித்தம். இந்த மனத்தினுடைய தொழில் என்ன? மனம் என்ன செய்கிறது? நம்முடைய மனம் என்ன செய்கிறது? இதைத்தான் செய்யல. நம்முடைய மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காத. இந்த மனம் நம்முடைய மனம், அதனால்தான் மனத்தை குரங்காக சொல்லுவார்கள். மனம் என்ற மாய குரங்குபாங்க. மனத்தினுடைய தொழில் பொருள்களை பற்றுதல். பொருள்களை பற்றுதல், உலக பொருள் மேல் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மனம். பற்றுவது மனத்தினுடைய தொழில். அவ்வாறு பற்றி அந்த பொருள் என்னது? அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, அதுவா இதுவா என்று ஐயப்படுவது மனத்தினுடைய தொழில். ஐயுறுவது மனத்தினுடைய வேலை. ஒரு பொருளை பற்றி இது என்ன பொருள், அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா என்று ஐயப்படுவது மனத்தினுடைய நிலை. அடுத்த அகங்காரம், அதற்கு மேலே இருக்கிற அகங்காரங்கிற கருவி என்ன செய்யும்? இது என்ன பொருள் என்பதை அறிய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுப்பது அகங்காரம். பிறகு அதற்கு மேலே இருக்கிற புத்தி தான் இது என்ன பொருள்தான் என்பதை உறுதிப்படுத்தும், நிச்சயிக்கும் அந்த வினைக்கு ஏற்றபடி. இப்படி இந்த நான்கு அந்த கரணங்களும் உலகப் பொருள்களை இடைவிடாது பற்றி நிச்சயித்து ஆன்மாவுக்கு உலக நினைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஆக உலக பொருளை பற்றிய நினைவுகள் முதலிலே மனத்தின் வழியாக உள்ளே புகுந்து அகங்காரத்தை தாண்டி புத்திக்கு வந்து பிறகு கடைசியில போய் சேர்கிற இடம் ஆன்மாவை போய் சேர்கின்றன. இது எது போல என்றால், கடல் நடுவிலே எழுகின்ற அலை, அந்த கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடைவிடாது தொடர்ந்து தொடர்ந்து வந்து கடைசியாக கரையிலே வந்து மோதுவது போல, இந்த எண்ண அலைகள் உலகத்தை பற்றிய உணர்வாகிய அலைகள் இடைவிடாமல் இந்த கருவிகள் மூலமாக ஆன்மாவை வந்து அடைந்து அலைக்கழிக்கின்றன உலக நினைவுகள். எனவே இந்த கருவிகள் இப்படி செயல்படுகிற வரை ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? ஆமா, நிம்மதி அமைதி என்பது வராது. அதனால்தான் என்ன சொல்லுகிறார்கள், இவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்த வேண்டும், மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது இதற்காகத்தான். மனத்தை வழிப்படுத்தாவிட்டால் தொல்லைதான். எனவே அந்த தைசத அகங்காரத்திலிருந்து மனம் என்ற அந்த காரணம் தோன்றியது.